நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். மறைந்த மாபெரும் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் SBS தமிழ் ஒலிபரப்புக்கு 2007 வழங்கிய நேர்முகத்தின் 3 பாகம்.
பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று, பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன, பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று.
நீங்கள் ரசிக்கும் பிற தமிழ் கவிஞர்கள் திரைப்பட பாடலாசிரியர்கள் யார் யாரெல்லாம்?
உடுமலை நாராயண கவிஞர் இருந்து பாபநாசம் சிவன் கூட நல்ல தமிழிலே எழுதினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அசோக்குமார் போன்ற படங்களிலே அற்புதமான தமிழிலே எழுதினவர். கொஞ்சம் வடமொழி கலப்பு இருக்கும், ஆனால் அவருக்கு சங்கீத அறிவோடு தமிழ் அறிவும் பாட்டு எழுதுகிற சாகித்ய அறிவும் மிகுந்திருந்தது. அதே போல உடுமலை நாராயண கவிராக கலைவாளர் என்எஸ் கிருஷ்ணனுடைய காலத்தில் அவருக்கு மிகச்சிறந்த சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுவதற்கு அவர் வந்து பயன்பட்டார். அதற்கு பின்னாலே பட்டுக்கோட்டைக்கு கல்லாமல் பாகம் பற்று கவிதை கல்லாமல் பாகம் பற்று வந்தது. பட்டுக்கோட்டை இடத்திலே எழுந்த மிக குறுகிய காலம்தான் இருந்தான், ஆனால் நான் அவனை அடிக்கடி பாட்டுக்கோட்டை என்று சொல்லுகிற பழக்கம். அப்படி கொஞ்ச காலத்திலே அற்புதமான பாடல்களை எழுதிவிட்டு போயிருக்கிறான். ஒரு முறை தேவர்கள் தேவரிடத்திலே நான் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்கிற பாட்டை எழுதுவதற்கு முன்னாலே தேவரை கூப்பிட்டு இந்த சூழ்நிலைக்கு புலமை பித்தனை எழுத சொல்லுங்கள். காரணம், அவர் கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் கலந்த ஒரு கலவை என்று என்னை பற்றி சொல்லிவிட்டு இந்த பாடல் எழுத சொன்னார். நான் அதை ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாடும் வளர்க்கணும் என்று எழுதிவிட்டு, வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறாம் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறந்தாண்டா சோறு என்றெல்லாம் எழுதியிருக்கு. இப்படி எனக்கு முன்னாலே பட்டுக்கோட்டை மிகச்சிறந்த அற்புதமான சமுதாய கருத்துக்களை சொல்லிச் சென்றவன் என்பதனாலே நான் பட்டுக்கோட்டையை பாட்டுக்கோட்டை என்று பாராட்டுகிற பழக்கம் உண்டு. அதே போல கண்ணதாசன், நான் கண்ணதாசன் இறந்தபோது சீதள குடிநீராபா சிதறிற்று மண்ணில், அந்த ஆதவன் நடுப்பகற்குள் அஸ்தமித்தானா, பாட்டு காதலன் கவிதை மன்னன் கண்மூடினானா, இந்த வேதனை கவிபாடத்தான் வெளிநாட்டு கவன் போனானா என்று ஒரு இரங்கற் கவிதை எழுதியிருந்தேன். வேட்டியின் ஒரு பக்கத்தை விரல்களால் பிடித்துக் கொண்டு ஆட்டிய பாவை போல நடந்தவன் வரும்போதெல்லாம் பாட்டுத்தான் கால் முளைத்து நடந்ததோ என நினைத்து கோட்டையின் அரசும் அந்த கோமகன் பின்னடக்கும் என்று எழுதினேன். எனக்கு யார் யாரெல்லாம் தமிழுக்கு செல்வத்தை தந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்துகிறவன், தலைவணங்கிறவன். அந்த வகையில் கண்ணதாசன் தத்துவார்த்த ரீதியான பாடல்களை மிக அற்புதமாக எழுதியவர் கண்ணதாசன். அதற்கு பின்னாலே நண்பர் வாலி கூட பெரும்பாலான படங்கள் பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சில பாடல்கள் எப்போதும் நெஞ்சிலே இருக்கிற அளவுக்கு பாராட்டுகிற வகையிலே எழுதியிருக்கிறார். ஏராளமான பாடல்களை எழுதி குவித்திருக்கிறார். பிறகு நண்பர் முத்துலிங்கம், முத்துலிங்கம் எழுதிய பாடல்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் யாருக்கும் குறைந்த கவிஞராக முத்துலிங்கத்தை கருதிவிட முடியாது. அன்பு பிரான் அடிமை போன்ற நல்ல பாடல்களை எல்லாம் எழுதினார். அதே போல பின்னாலே வந்தவர்களே வைரமுத்து, இப்போது கூட வந்திருக்கிறவர்களே ஒருவர் 2 நன்றாகத்தான் எழுதுகிறார்கள். ஆனால் இப்போது இருக்கிற மரபிலே இருந்து வெளியேறி போய் தமிழ் தன்னுடைய தகுதியை இழக்கிற மாதிரி வந்துவிட்ட காரணத்தினாலே இப்போது வருகிற பாடல்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை.
தற்போதைய திரைப்பட பாடல்களில் இசை மேலோங்கி வார்த்தை அமுங்கி போவதாக கவிஞர் வைரமுத்து அவ்வப்போது குமுறுவதுண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் மகாதேவன் ஒரு பெரிய மேதை, அவருக்கு நான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். மெல்லிச மன்னர் விஸ்வநாதனுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன். அதற்கு பின்னாலே வந்த இளையராஜா இசைஞானி என்று பாராட்டப்படுகிற அளவுக்கு மிக பெரிய உன்னதமான நிலையை அடைந்தார். இப்போதெல்லாம் வெறும் சத்தங்கள் கேட்கிறதே தவிர பாட்டுக்கள் இல்லை, சங்கீதம் இல்லை, ஒரு இறைச்சல், ஏதோ ஒரு காட்டுத்தனமான இறைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனாலே ஒரு பாட்டுக்களை நாம் தேடி பயனில்லை. ஏற்கனவே 50 முன்னாலே வந்த பாடலை இன்றும் கேட்டு மிக மகிழ்ச்சியோடு ரசிக்க முடிகிறது, ஆனால் நேற்று வந்த பாட்டை நான் இன்று கேட்க முடிவதில்லை. இதை யூஸ் அண்ட் த்ரோ என்று கொடுக்கிறார்களே, அதை யாரும் பேணி பாதுகாப்பதில்லை. அதுபோலத்தான் இப்போது வருகிற பாடல் என்ன எழுதுகிறார்கள் என்று கவிஞர்களுக்கும் புரியவில்லை, என்ன இசையமைத்திருக்கிறார்கள் என்று இசையமைத்தவர்களுக்கும் புரிவதில்லை. அது ஏதோ ஒரு குத்துப்பாட்டு என்று சொல்லி வெத்துப்பாட்டுகளாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால சமீபகாரங்களில் குறிப்பாக ஒரு 10-15 ஆண்டுகளாக தமிழிலே தமிழ் பாட்டுகள் வருவதாக நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒரு மனக்குறை என்னவென்று கேட்டால், ஏஆர் ரகுமான் திரைப்படத்துறைக்கு வந்ததுனாலே தமிழ் மொழியினுடைய ஒலியை ஆங்கிலத்திலே பாடுவதைப் போல மாற்றி தமிழுக்கு ஒரு பெரிய கேட்டை செய்தவர் ஏஆர் ரகுமான். அவர் பெரிய சாதனைகளை செய்திருக்கலாம், அது வேறு. ஆனால் எந்த சாதனையை செய்தாலும் தமிழை கெடுக்கிற போது நமக்கு மனது வேதனைப்படுகிறது. நீங்கள் அவருடைய பாடல்களிலே பார்த்தால் எல்லாமே மேற்கத்திய பாணிகளே, ஆங்கிலத்தினுடைய பாணிகளே, தமிழை பாடுவது இருக்கிறதே, அதை கேட்கிற போது நாராசமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, பல நேரங்களில் கோபம் வருகிறது. அந்த ரகுமானுடைய பாதையை பின்பற்றி இப்போது பல படங்களிலே பாடல்களை எல்லாம் அதுதான் சரியான வழி என்பதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே கூட நேர்ரா சோர்ரா என்றெல்லாம் வார்த்தைகளை பாடியிருக்கிறார்கள். நான் இனி வருங்காலம் என்கிற படத்துக்கு பாடல் எழுதினேன். அப்போது என்னிடத்துல அந்த இயக்குனர் சொன்னார், இப்போ புதுசா இருக்கிற மாதிரி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நான் அப்படி பாடல் எழுத மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். பிறகு அந்த தயாரிப்பாளர்கள் 4 பேர் சேர்ந்து கூட்டாக தயாரிக்கிறார்கள். அவர்கள் அந்த இயக்குநரிடத்திலே சொல்லிவிட்டார்கள், புலவர் எதை எழுதி தருகிறாரோ அதுதான் பாட்டு, நீங்கள் அதிலே கை வைக்கக்கூடாது, மாற்றக்கூடாது, நீங்கள் ஓகே செய்கிற வேலை உங்களுக்கு வேண்டாம், நாங்களே செய்து கொள்கிறோம் என்று இப்போது 2 பாட்டுகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை சொல்லுவதற்கு காரணம், எதுவாக இருந்தாலும் கலை என்கிற பெயரிலே அல்லது எதுவாக இருந்தாலும் மொழியை சிதைப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. மலையாள மொழியை அப்படி சிதைக்கிற தைரியம் யாருக்கும் வரவில்லை. மலையாளம் அற்புதமாக இருக்கிறது. பயனார் ராமவர்ம காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை மொழி கெடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இப்போது மொழியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டுமோ அந்த கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் இப்ப இதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள் என்று இசையமைப்பாளர்களும் சரி, புதிதாக பாடல்கள் எழுதுகின்றவர்களும் சரி சொல்கின்றார்களே.
மக்கள் சிவப்பழக்கு பகுதியை விரும்பினால் எல்லாரும் சிவப்பழக்கு போக வேண்டும் என்று பொருள். எல்லாம் அழிவழக்குகள், தமிழை கெடுக்கிற முயற்சிகள். யார் வந்தது இந்த மாதிரி பாட்டுத்தான் வேண்டும் என்று கேட்டார்கள். நான் இம்சை அரசன் 23 புலிகேசிக்கு நல்ல தமிழிலே பாட்டு எழுதினேன். அந்த பாடலை யாரும் விரும்பி கேட்காமல விட்டார்கள். ஏராளமாக அதை விரும்பி கேட்கிறார்கள்.
பஞ்சுமத்தை கனியே ஏன் பஞ்சவர்ண கிளியே, ஓஹோ பஞ்சுமத்தை கனியே பஞ்சவர்ண கிளியே, பஞ்சனையில் நெஞ்சணைக்கவா
மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி என்று கவித்துவமாக எழுதியவர் நீங்கள். இப்போதெல்லாம் பாலியல் சம்பந்தமான அம்சங்களை நேரடியாகவே கவிஞர்கள் எழுதுகிறார்கள். தமிழ் திரைப்பட பாடல்களில் விரசம் தலைதூக்குவதாகப்படுகிறதா?
நிச்சயமாகப்படுகிறது. காரணம், அவர்களுக்கு இலக்கியமாக இலக்கிய அறிவு போதிய அளவுக்கு இல்லாததனாலே வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், விரசமாக சொல்லுகிறார்கள். நான் இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா என்று பல்லாண்டு வாழ்க படத்திலே ஒரு பாடல் எழுதியிருந்தேன். நீங்கள் முதல் இரவு காட்சியிலே இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா என்று நான் எழுதினேன். அதே போல அதே படத்தில் தேன்கனி கோட்டையிலே சிற்றுடை வாசலிலே தோரண மேகலையில் தோன்றிய கோலம் இது, சந்தன மேரிகளின் சங்கம வேலையிலே சிந்திய முத்துக்களை சேர்த்திடும் காலம் இது என்று எழுதியிருந்தேன். அதில் இலக்கியம் என்பதை தவிர விரசம் தெரியவில்லை.
சொர்க்கத்தின் திறப்பு விழா இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவதிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இந்த உலா.
இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா இன்று ஸ்வர்க்கத்தின் பிறப்பு விழா.
ஒரு மொழி சொல்லுவார்கள், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை என்பார்கள். நீங்கள் இலக்கியம் என்று பார்க்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லிவிட்டால் அதிலே விரசம் தெரியாது. ஆனால் நாம் எதையும் இலக்கியமாக சொல்ல வேண்டும். தஞ்சைவானங்கோவை போன்ற அருமையான இலக்கியங்களிலே நிறைய பால் உணர்வுகளை சொல்லி இருக்கிறார்கள். அதிலெல்லாம் அதை பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா என்று வியப்பாக இருக்கிறது. கலிங்கத்து பறவைகளே கழுதரப்பு கதைகளை சொல்லாத பாலியல் உணர்வுகளை யார் சொல்ல முடியும்? அதிலே கலவிக்கலையின் மயக்கத்தால் கலை போய் அகல கலைமதியின் நிலவை துகிலென்று எடுத்துடுத்தீர் நீள்போர் தபாலம் பெறவினோ என்றெல்லாம் பாடினார்கள். அவர்களுக்கு இணையாகின்ற யார் என்று யார் பாட முடியும்? அதனாலே பாலியல் விவகாரங்களை பாடுகிற போது அருமையான இலக்கியங்களாக சொல்லிவிட்டார். இலக்கியத்தை ரசித்து விட்டு விரசம் தெரியாமல் ரசித்து விட்டு போய்விடுவார். அப்படித்தான் பாட்டு எடுக்க
வேண்டும். கவிதை புதுமை புலவன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.